இஸ்லாத்துல நாம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதை நீங்க மௌலிது ஓத நினைக்கிறீங்களா, அல்லது ஷபே பராத்னு அதுல சில காரியங்களை செய்ய நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு தொழுகையை தொழுக நினைக்கிறீங்களா, ஒரு நோன்பு வைக்க நினைக்கிறீங்களா, எதுவா இருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் குரானிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். நபிமொழிகளில் ஆதாரபூர்வமான செய்திகள் அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதரால் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில சொன்ன செய்த காரியங்களாக இருக்க வேண்டும். எது அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்படாத அவர்களால் செய்யாத காரியங்களாக இருக்குதோ அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தின் இன்னொரு பகுதி. இந்த மார்க்கத்தை முழுக்க முழுக்க சொல்வதற்குரிய தகுதி படைத்த இறை தூதர் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் தான் இறைவனிடத்திலிருந்து வகியை பெற்று தருகிறார்கள். அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் நாம பின்பற்றப்படுவதற்கு உகந்தது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீகமும் சமகால நிகழ்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான வழிகாட்டுதலின் மூலம் குர்ஆனிலே கற்றுத்தருகிறான். இன்னும் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி நடக்க வேண்டும், இன்னும் ஒட்டுமொத்த இந்த இறுதி உம்மத் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஜக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கக்கூடிய நபர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அதே போல மறுமை நாளையும் ஆதரவு வைத்து யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, இன்னும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனித சமூகத்தை எடுத்து பாருங்கள், குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைக்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதருடைய ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராத நிகழ்வுகளாக இருக்கிறது. இன்னும் மத்த கொள்கைகளுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதை அல்லாஹுடைய தூதர் அடிப்படையிலான ஒரு வித்தியாசமாக குறிப்பிட்டாங்களோ, மற்ற கொள்கைகளை விட இஸ்லாம் இதுல தான் தனிச்சிருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டார்களோ, அதில் கூட தடம்புரண்ட சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம், இன்னைக்கு நாம எந்த மாதிரி தடம் மாறி இருக்கிறோம் என்பதை விளக்குவதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்க இன்றைக்கு இந்த உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பல ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறாங்க, மக்களால் பெரிய தலைவர்களாக மதிக்கக்கூடிய ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய எத்தனையோ பல தலைவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து மறைந்த எத்தனையோ பல தலைவர்களை இன்றைக்கு வாழக்கூடிய பல மக்கள் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக எடுத்து செயல்படுகிறார்கள். அதுல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வழிகாட்டிய விதத்தை எடுத்துக்கொண்டால், அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில நபித்துவ வாழ்க்கையில எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மற்றெல்லா ஆன்மீக தலைவரை விட அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்களேன், உலகத்துல உள்ள ஆன்மீக தலைவர் யாரை எடுத்துக்கொண்டாலும், உதாரணத்திற்கு புத்தரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள், அதே மாதிரி சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் என்பவரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள். இப்படி எத்தனையோ பல தலைவர்கள் இருந்தாலும்
மற்ற தலைவர்களுக்கும் முஸ்லிம்கள் வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதருக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு மற்ற ஆன்மீக தலைவருக்கு சிலைகளை பரவலாக பல இடங்களில் பார்க்கலாம். அவர்களுடைய சிலைகளுக்கு முன்னால் அவர்களை ஆன்மீக குருவாக ஏற்றிருக்கக்கூடியவர்கள் போய் வணங்கி வழிபடுவதை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் எங்காவது சிலை வடிக்கப்பட்டதுண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த மக்காவிலே எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கடுத்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மரணித்த மதீனாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள், மக்காவிலேயோ மதீனாவிலேயோ அல்லாஹ்வின் தூதருக்கு சிலைகள் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதருடைய உருவ படங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது உலகத்தில் எந்த ஒரு இடத்திலாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வடிக்கப்பட்டதாகவோ அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படம் வடிக்கப்பட்டதாகவோ எந்த ஒரு செய்தியாவது நம்ம பார்க்க முடியுதா? அப்ப மற்ற தலைவர்கள் எடுத்து பாருங்க, புத்தருடைய சிலை இது என்று நாம் அறிந்து கொள்ளலாம், மகாவீரர் என்று சொல்லக்கூடியவருடைய சிலை இது என்று அறிந்து கொள்ளலாம். இன்னும் வேற என்னென்ன ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிலைகள் உருவாக்கப்பட்டு அந்த சிலைகள் இடத்துல போய் மக்கள் போய் வணங்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிலைகளும் இல்லை, அவர்களுடைய உருவப்படங்கள் இல்லை, அவர்களை போய் இந்த மனித சமுதாயம் போய் வணங்கவில்லை என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் விடுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். இறைவன் எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமூகத்திற்கு சொல்ல சொல்லுகிறான் பாருங்க. நான் இன்றைக்கு இறைவனுடைய தூதராக இருக்கிறதுனால நான் இறைவனுடைய அதிகாரத்துல பெற்றவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க இறைவனிடத்துல என்னென்ன கேட்க விரும்புறீங்களோ அத்துணையும் என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நபியே நீங்கள் அந்த மக்களிடத்துல சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். நீங்கள் எப்படி மனிதராக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை போன்று நானும் மனிதராகத்தான் இருக்கிறேன், என்னிடத்துல கடவுள் தன்மை எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், யூஹா இலைய, உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன? நான் உங்களை போன்ற மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்குமான விஷயம், யூஹா இலைய, இறைவன் புறத்திலிருந்து வகை செய்தி அருளப்படுதா இல்லையா? இந்த மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காக இந்த மனிதர்கள் எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்கணும், இந்த மனிதர்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி நடந்துக்கிடணும், இந்த மனிதர்கள் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும், இந்த மனிதர்கள் பிறரிடத்தில் எந்த மாதிரி நடக்கணும் என்று இப்படி மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்திகள் அருளப்படுகிறது. இதில் தான் உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் இருக்குதே ஒழிய மற்றபடி நான் அனைத்துமே இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு அருளப்படக்கூடிய வகை செய்தியில அதுல முக்கியமான சாரம்சம் என்ன தெரியுமா? அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்த ஏக இறைவன் இருக்கிறானே அந்த ஏக இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று தான் எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வகை செய்தி அருளப்படுகிறது. இன்னைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிலைகள் இல்லையே, யாரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சிலைகள்ல அங்க போய் நம்ம மாலை போடுறது இல்லையே, அல்லாஹ்வின் தூதருடைய உருவ படங்களை நம்ம யார் இன்றைக்கு வீடுகளில் வைத்திருக்கிறது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் யாரேனும் ஒருவர் மார்க்கத்தை அறியாமல் அல்லாஹ்வின் தூதருக்கு உருவப்படம் கொடுக்க முற்படுகிற பொழுது அதை கண்டிக்கக்கூடிய சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. அமெரிக்காவில அல்லாஹ்வின் தூதருக்கு நாங்கள் சிலைவைக்க போறோம்னு சொன்னாங்க, அது ஒட்டுமொத்தமாக எதிர்த்த சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. நம்மையே எதிர்க்கிறோம், ஏன் அல்லாஹ்வின் தூதருக்கு சிலைகள் வடிக்கப்படலை, ஏன் அல்லாஹ்வின் தூதருடைய உருவப்படங்கள் வரைவதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்குது? ஏன்னா இன்றைக்கு ஒருவருக்கு உருவ சிலைகள் என்று வைக்கப்படுகிற பொழுது, உருவ படங்கள் என்று வைக்கப்படுகிற பொழுது அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும். இன்றைக்கு தமிழகத்தில் கூட நீங்க எடுத்து பாருங்களேன், சில வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைத்தவர் தான் பெரியார் என்பவர். அவர் எவ்வளவோ சிலை வழிபாட்டுக்கு எதிராக கடும்போக்கு மேற்கொண்டவர், அப்படி கடும்போக்கு மேற்கொண்டு அவருக்கு இன்றைக்கு பல இடங்களில் சிலைகள் இருக்குதா இல்லையா? அவருடைய சிலைகள்ல போய் மாலை போடுறாங்களா இல்லையா? இன்றைக்கு ஒருவருக்கு சிலைகள் வடிக்கப்பட்டால் அல்லது உருவப்படங்களை மாட்டி ஒரு மகத்துவமாக வீட்டில் மாட்டப்பட்டால் அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதனால தான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தெளிவாக சொன்னார்கள், நான் உங்களை போன்ற மனிதரை தவிர வேற இல்லை, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையினுடைய முக்கிய சாரம்சமே அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்கள் அனைவருடைய இறைவன் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் அந்த ஏக இறைவனை மறுமை நாளில் சந்திக்க இருக்கிறீங்களோ, நம்ம அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம், இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் அல்லாஹ் முன்னாடிதே போய் நிற்போம், அப்படி இறைவனை நாம் சந்திக்கும் பொழுது நாம நல்ல நிலையை பெற வேண்டும் என்றால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் சாலிஹான நல்லறங்களை செய்து கொள்ளட்டும். என்னென்ன விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நற்காரியங்களாக குறிப்பிடப்படுகிறதோ அந்த நற்காரியங்களை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒருவரையும் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்ல சொல்வதாக தன்னுடைய திருமறையில் கூறுகிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகத்தினுடைய முக்கிய சாரம்சம் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா கொள்கைகளை விட இன்னைக்கு உலகத்துல ஒப்பிட்டு பாருங்களேன், எத்தனையோ மதங்களை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது, பொருளாதாரத்தை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது, இப்படி எத்தனையோ பல கொள்கைகள் இருந்தாலும் மற்ற கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசமே நம்ம எல்லாம் படைத்த இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹுவுக்கு இணையாக எந்த மனிதரும் வணங்க வர முடியாது. அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் வேற எந்த நபர்களுக்கும் செய்ய முடியாது. இதுதானே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகம். அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இணை வைப்புக்கு எதிராக இறைவனுடைய இடத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தன்மை எந்த மனித சமுதாயத்திற்கு வந்துடக்கூடாது, இணை வைப்பினுடைய ஒரு சாயல் கூட இந்த சமுதாயத்தில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், இன்றைக்கு எல்லா ஊர்களிலேயும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களை எடுத்துக்கிட்டா எல்லா ஊர்களிலேயும் இன்றைக்கு தர்காக்கள் என்று சில கட்டடங்கள் இருக்கிறது, பாக்கிறோமா இல்லையா? இறந்து போன சிலரை அடக்கம் செய்து வைத்து அந்த இடத்தை கட்டடமாக கட்டி வைத்து அங்க போய் வார வாரம் போய் ஏதேனும் சில காரியங்களை செய்வது, இப்படி தர்காக்கள் பல ஏரியாக்கள் இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழகத்துல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னு வைங்க, சில கிராமங்கள்லாம் இருக்கும், கிராமத்துல தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது. இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக தொழுகைக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது. அவங்க அந்த ஜும்மா தொழுக தொழுகிறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி போய் வேற ஒரு பக்கத்து ஊர்ல போய் தான் தொழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி பள்ளிவாசல் இல்லாத ஊர்களிலும் கூட இன்றைக்கு தர்காக்கள் கட்டப்படக்கூடிய ஒரு நிலைகள் எவ்வளவு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது. அப்ப இன்றைக்கு அப்படி தர்காக்களை கட்டி வச்சு அங்க வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா போதும், நம்ம ஊர்ல இருக்கத்தானே செய்யுது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தர்காவை நீங்க பாத்தீங்கன்னா இது வெறுமனே கோட்டைக்குப்பத்துல மட்டும் இந்த தர்கா கிடையாது, விழுப்புரத்துல போனாலும் இவருடைய பெயர்ல ஒரு தர்கா இருக்கிறது, அதே போல ஊப்பியில போனாலும் இவருடைய பெயர்ல தர்கா இருக்கிறது. இப்படி பல ஒருவருக்கே பல இடங்கள்ல தர்காக்கள் கட்டி வைத்து இன்றைக்கு அந்த தர்காக்கள்ல வேலைக்கிழமை வந்துருச்சுனா பத்தி பத்தியா நம்முடைய ஆட்கள் வாங்கிட்டு போறாங்களே, அங்க பத்திய பொருத்தி வைக்கிறது என்ன, அங்க உட்கார்ந்து துவா செய்யறது என்ன, சில நேரங்கள் அங்க உட்கார்ந்து தொழுவுறது என்ன, இன்றைக்கு அதை ஒரு பெரிய வணக்கமாக, இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு ஆன்மீகமாக இஸ்லாமியர்கள் சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? இதை பார்த்து நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுகள்ல சில ஆட்கள், சரி நாமளும் தர்காவுக்கு போனா என்ன தப்பு, நம்ம குடும்பத்துல சில பிரச்சனை வருது, நமக்கு வந்து பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்குது, எவ்வளவோ கோயில்களுக்கு ஏறி இறங்கிட்டோம், அந்த மாதிரி முஸ்லிம்கள் வணங்கி வழிபடக்கூடிய அந்த தர்காவுக்கு நம்ம போயிட்டா என்ன, அங்க போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சிட்டா என்ன, அங்க போய் பத்தி பொருத்தி வச்சுட்டா என்ன என்று பிரமத அன்பர்களும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களை பார்த்து ஒவ்வொரு ஊர்களிலும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த தர்காக்கள்ல நாம செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்த்து நாம பத்தி பொருத்தி வைக்கிறதுனால அவர்களும் வந்து பத்தி பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கும் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று ஒரு தவறான ஒரு செய்தியை நாம எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததா? அப்ப இன்றைக்கு சமகாலத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்திற்கு மாற்றமாக எப்படி அந்த தர்கா வழிபாடு நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை முழுக்க முழுக்க அந்த இணை வைப்புக்கு எதிராகத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிகமான பிரச்சாரங்களை செய்தார்கள். அப்படி 23 வருஷம் பிரச்சாரம் செஞ்சும் எந்த நோயில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்களோ அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரி போன்ற நபிமொழிகள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயினுடைய கடுமை மிக கடுமையாக அவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு சில செய்திகளை சொல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, எழுந்து பேச நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதரால எழுந்து நிற்க முடியல. ஏதோ இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நினைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களால எழுந்திருக்க முடியல, அப்படியே மயக்கமுற்று மீண்டும் கீழே விழுந்து விடுகிறார்கள். திரும்ப கொஞ்சம் மயக்கம் தெளிகிறது, என் மேல தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது, மீண்டும் எழுந்து மக்களுக்கு சில செய்திகளை சொல்ல வர்றாங்க. ஆனால் அந்த நோயினுடைய கடுமை மீண்டும் அவர்களை மயக்கத்திற்கு கொண்டு தள்ளி விடுகிறது, மீண்டும் மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இப்படி மிக கடுமையான சித்திரவதையை அனுபவித்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மயக்கம் தெளிந்த அந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு அதுலதான் நேர் முரணாக நம்ம பல நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அவங்க அவ்வளவு கடுமையான நேரத்திலேயும் சில செய்திகளை சொல்ல வர்றாங்க, அவங்களால சொல்ல வர முடியல, மயங்கி விழுந்தாலும் தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொண்டு இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்த செய்தி என்ன? அல்லாஹ் யூதர்களை நாசமாக்குவானாக, அல்லாஹ் நசாராக்களை நாசமாக்குவானாக. அந்த யூதர்களும் நசாராக்களும் எதற்காக நாசமாக்கப்பட வேண்டும், எதற்காக அவங்களுக்கு அல்லாஹுடைய கருணை இல்லாம போகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அதை அந்த நபிமொழியிலே சொல்லுகிறார்கள். இத்தஹது குபூர் அன்பியா இஹிம் மசாஜித். ஏன்னா அந்த யூதர்கள் நசாராக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்க, அந்த நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் என்கிற ஒரு போதனையை எடுத்து சொல்லி இருக்க, அந்த நபிமார்கள் இறந்த பிறகு அந்த நபியினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாத்தி விட்டார்களே. என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்க செய்த அந்த பிரச்சாரத்தை மறந்து விட்டு அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாற்றி அந்த கூட்டத்திற்கு, அந்த யூதர்களுக்கு நசாராக்களுக்கு இறைவனுடைய சாபம் ஏற்படட்டுமாக. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களால முடியாத நேரத்திலேயும் இதை குறித்து எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இன்றைக்கு ஒருவருடைய அடக்கத்தலம் வணக்கத்தலமாக மாற்றப்படுவது நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைவனுடைய லயனத்துக்குரிய ஒரு காரியமாக, இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அப்படித்தான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பேர்ல எப்படி இருக்கும், மஹபூப் ஷான் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சரி, மஹபூப் ஷான் நல்லவராவே இருக்கட்டுமே, ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா அது நாம முடிவு பண்ண முடியாது, எல்லாமே இறைவன் தான் அறிஞ்ச விஷயம். சரி, வெளிப்படையில் அவர் நல்லவராவே இருக்கட்டுமே, அந்த மஹபூப் ஷா இறக்குறாரு, மௌத்தான அவருடைய அடக்கத்தலம் எப்படி இருக்கணும், மற்ற எல்லா நபர்களுடைய அடக்கத்தலம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய மக்கள் செய்கிறார்கள் என்றால், அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷாவாக இருக்கட்டும், மஹபூப் ஷாவா இருக்கட்டும், அல்லது நத்தஹர் பாதுஷா யாராக இருக்கட்டும், இவங்க வந்து நல்லவர்களா கெட்டவர்களா நாம முடிவெடுக்க முடியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒண்ணு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தது என்ன, அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஆன்மீகம், ஒருவர் ஒரு முஸ்லிம் நல்லவராகவே வாழ்ந்து மரணித்தால் அவருடைய அடக்கத்தலத்தை அதை நீங்க வந்து தனியான ஒரு அடக்கத்தலமாக குறிப்பிட்டு காட்டுங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மையப்படுத்தி சொன்னாங்களா? அங்க போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கிடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகள் அங்க போய் நீங்க முறையிடுங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? மரணிக்கிற நேரத்தில் நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றி அந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தர்கா வழிபாட்டினுடைய ஒரு சாயல் கூட வந்துடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்களா இல்லையா? அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கத்தலத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எங்க மரணிக்கிறாங்களோ, மரணிச்ச ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்படி அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய அடக்கத்தலத்துல அங்க யாராவது போய் கையேந்திராங்களா? அறியாம யாரேன்னு போய் கையேந்திராலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் இல்ல, அவங்கள்ட்ட கேட்காதீங்க. மொழி பேச தெரியாதவர்களாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடியவர்கள் அரபி மொழியை மட்டும் அறிந்தவர்களாக இருந்தாலும், வெளிநாட்டுல உள்ள தமிழால ஒரு ஆள் அங்க போய் கையேந்திராருன்னு வைங்க, நமக்கு வந்து அரபி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம், அப்படி தெரியாட்டில் என்ன செய்வாங்க? சைக்கிணையில இங்க வந்து துவா செய்யாதீங்க, அல்லாஹ் இருக்கானே அல்லாஹ்ட்ட மட்டும்தான் துவா செய்யணும் என்று சைக்கிணையில் அங்க உள்ள நபர்கள் குறிப்பிடுறாங்கன்னா, அப்ப இறை தூதருடைய அடக்கத்தலம் இன்றைக்கு அது போன்று வழிபடக்கூடிய ஒரு இடமாக இல்லை. அங்க போய் மக்கள் கையேந்தினாலும் அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நாம ரசூலுல்லாஹ்ட்ட கையேந்த கூடாது, படைத்த அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கையேந்தணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே சொன்னார்கள். அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படித்தானே சொல்ல சொன்ன. நான் மேலே மேற்கோள் காட்டிய வசனத்தில் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, இறைவனுடைய இபாதத் எது இருக்குமோ அந்த இபாதத்துல யாரையுமே கூட்டாக்கிர கூடாது. இன்றைக்கு துவா செய்வது அது ஒரு இபாதா, அத்துவாவு ஹுவல் இபாதா ரசூலுல்லாஹி சொன்னாங்க. துவா செய்வதும் அது ஒரு இபாதத் என்றார்கள். அந்த இபாதத்தை நாம் இறைவனிடத்தில் மட்டும் செய்ய வேண்டும். நாம பிரார்த்தனை கேட்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்க வேண்டும். அப்ப அந்த பிரார்த்தனை ஒரு இபாதத்தாக இருக்க, அது அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க, அப்ப அல்லாஹ்வை விடுத்து இவர் நல்லடியாராக வாழ்ந்தவர், இவர் ஒரு பெரிய மகானு, இவர் ஒரு பெரிய அவுளியா என்று அவருடைய அடக்கத்தலத்தில் போய் நாம் கையேந்தினோம் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போன சில நபர்கள் அங்க போய் தொழுகிறத ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறாங்களே. எப்படி காபாவில போய் தொழுகிறது அதிக பரக்கத்தை பெற்று தர்றதோ, அதிகமான நன்மைகளை பெற்று தர்றதோ, அந்த மாதிரி ஒருவருடைய அடக்கத்தலத்துல, ஒரு மகானுடைய அடக்கத்தலத்துல போய் தொழுகிறத ஒரு பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமா பாக்குறாங்களே. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை விரும்பல. அதனாலதான் அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாயிலும் சொன்னார்கள், எந்த சமுதாயம் நபியினுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக எடுத்தார்களோ அவர்களுக்கே சாபம் உண்டாகும். நபிமார்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அவ்வளவுதான், இறைவனுடைய செய்தி எடுத்து சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான். அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வந்துட முடியாது. அவங்களுடைய அடக்கத்தலங்கள் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்கப்பட்டுக் கூடாது என்று இவ்வளவு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே. அப்ப இதற்கு நேர் மாற்றமாக இன்றைக்கு மனித சமூகத்தில் நடக்குதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில தர்காக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும். அந்த தர்காக்கள்ல எப்படி ஒவ்வொரு வார வியாழக்கிழமை வந்துச்சுன்னா அதுக்கு பத்தி பொறுத்துற நபர்களா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி வருஷத்துல ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நாள் வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு நாள் இது உருசு, இது சந்தனக்கூடு நிகழ்வு என்று சொல்லி ஏதேனும் ஒரு நாளை அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக, அந்த நாள் அங்க போடக்கூடிய ஆடம்பர லைட்டுகள் என்ன, அந்த நாள் அங்க போடக்கூடிய சீரியல் லைட்டுகள் என்ன, அந்த நாள் அங்க போடக்கூடிய கடைகள் என்ன, ஒரு பக்கம் அல்வா கடை இருக்கும், இன்னொரு பக்கம் மிச்சர் கடை இருக்கும், இப்படி அங்க போடப்படக்கூடிய கடைகள் என்ன, இன்னும் சில இடங்கள்ல இன்னைக்கு ராட்டினம் போடுவாங்கல்ல, ஒரு தர்காவில் ஒரு பெரிய விழா வருதுன்னு வைங்க, உடனே அங்க ராட்டினத்தை போட்டு அங்க ஆண்கள் பெண்கள் போறது என்ன? அப்ப இப்படி ஒரு வருடத்துல ஏதேனும் ஒரு நாளை, குறிப்பிட்ட ஒரு நாளை ஒரு விழாவாக இன்றைக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்களே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி அதை அனுமதிச்சாங்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கபரை பற்றி எச்சரிக்கிறார்கள், லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை கூட நீங்கள் விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்காதீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க தானே நமக்கு முன்மாதிரி. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்திற்குமே அல்லாஹ்வின் தூதரிடத்துல முன்மாதிரி இருக்குது இல்ல? அந்த இறை தூதர் நமக்கு சொன்னது என்ன? நான் மரணிச்சிட்டு போனாலும் என்னை நீங்கள் அடக்கம் செய்தாலும், என்னை அடக்கம் செய்த என்னுடைய அடக்கத்தலம் இருக்குதே, லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் விழா கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிடாதீங்க. என்னுடைய அடக்கத்தலம் அது அடக்கத்தலமாகத்தான் இருக்கணுமே ஒழிய அங்க வச்சு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இப்படிப்பட்ட ஒரு இடமாக ஆக்காதீங்க. இன்னைக்கு இந்த நபிமொழிக்கு மாற்றமாக எத்தனை இடங்கள்ல நடைபெறுகிறது? உருசு என்றும், சந்தனக்கூடு என்றும், கொடிமரம் என்றும். இன்றைக்கு அந்த கொடிமரத்தையும் சில நேரங்களில் அதை ஒரு பெரிய ஒரு புனிதமாக நினைச்சு நம்முடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடிமரத்துக்கு பச்சை கலர் அடிச்சிருவாங்க, அதுக்கு பச்சை கலர் கொடியவும் பறக்க விட்டுருவாங்க. இஸ்லாத்துக்கும் பச்சை கலருக்கு என்ன சம்பந்தம்னே நமக்கு தெரியலங்க. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், எந்த தர்காவில் போய் பார்த்தாலும் அந்த தர்காவில் போர்த்தப்பட்டு இருக்கிற அந்த போர்வை அது வெள்ளை கலரில் நீங்க பார்க்க முடியாது, கருப்பு கலர்ல நீங்க பார்க்க முடியாது. அந்த போர்வை எதுலதான் போட்டிருப்பாங்க? பச்சை கலர்ல தான் அந்த போர்வை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கொடிமரம் இருக்குதுன்னு வைங்க, சில இடங்கள்ல வருஷ வருஷம் அது வந்து கொடியேற்ற விழா என்று நடத்துவாங்க. யானை மேல அந்த கொடியை வச்சு அதை ஊர்வலமா போறது, சில நேரங்களில் யானை கிடைக்காட்டும் குட்டியான வண்டியில அந்த கொடியை கொண்டு போய் ஊர்களம் போறது, அப்படிலாம் இன்னைக்கு பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கொடிமரத்தை பார்த்தால் அது பச்சை கலரா தான் இருக்குது, அந்த பறக்கக்கூடிய அந்த கொடியை எடுத்தால் அது பச்சை கலரா தான் இருக்குது. அதை எடுத்துட்டு போகும்போது முன்னாடி ஒரு பக்கம் கொட்டை அடிச்சு மேலதால அடிச்சு ஒரு கூட்டம் போறது, பின்னாடி இன்றைக்கு நம்மள இளைஞர் பட்டாலும் இன்னைக்கு நம்ம சமுதாயம் எவ்வளவு நாசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அரசியல் நாம எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த அரசியல் தெளிவு இருக்காது. தர்காவில விழா வந்துருச்சு இல்ல, இன்னைக்கு மத்த மத்த சமுதாயத்துல ஒரு கோவில் கூட இது போன்ற நிகழ்ச்சி வந்தா எப்படி அங்க இளைஞர்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, நம்ம தர்கா நிகழ்ச்சியில் நாமளும் அதே மாதிரி செய்வோம், நாமளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்போம் என்று கொடிமரங்கள் எடுத்து செல்லப்படுகிற பொழுது ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு அங்கே மார்க்கம் தடுத்திருக்கிற இசை ஒழிக்கப்படும், அங்கே அநாகரிகமான முறையில் அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கைகள் ஆட்டம் பாட்டங்கள் அது வேறு விதமாக இருக்கும். இப்படி இதையெல்லாம் ஒரு புனிதமாக, இது இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு பிரமத அன்பர்களுக்கு நம்ம கற்றுத்தர்றோமே, இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி சென்றதா? ஹதீஸ்ல பாருங்களேன், சுனன் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு கடைசியில் அந்த மக்காவை வெற்றி கொள்வதற்காக மீண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர்றாங்க. அப்படி மக்காவுக்கு வரும் பொழுது பல நபித்தோழர்கள், இன்னும் பல்வேறு சமுதாயத்தினர்கள் அந்த டயத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்வதற்காக மதினாவிலிருந்து போறாங்கல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக மேலோங்கி விட்டது என்பதை அறிந்த உடனே பல கூட்டத்தினர், பல கபீலாக்கள் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்று அனைவருமே அல்லாஹ்வின் தூதரோடு மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள். அப்படி மக்காவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலிருந்து என்ன பண்றாங்க, ஹுனைன் என்கிற பகுதிக்கு போறாங்க. அங்க ஒரு ஹுனைன் யுத்தம் நடைபெற இருக்குது. அந்த ஹுனைன் யுத்தத்திற்காக முஸ்லிம்களை படை திரட்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து என்ன பண்றாங்க, ஹுனைனோனுக்கு போறாங்க. அப்படி ஹுனைனை நோக்கி போகும் பொழுது மக்காவுக்கு வெளியே ஒரு மரம், ஒரு இளந்த மரம் மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்துக்கு வந்து தாத்து அன்வாத், அந்த மரத்துக்கு வந்து தாத்து அன்வாத்னு பேரு. அத புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல நபித்தோழர்கள், பல நபர்கள் அந்த மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு என்ன வேலை வருது, அவங்க வந்து ஹுனைன் யுத்தத்திற்காக கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்படி ஹுனைன் யுத்தத்திற்காக போற வழியில தான் தாத்து அன்வாத்னு ஒரு மரத்தை பாக்குறாங்க. தாத்து அன்வாத்ன மரம்னா என்ன, அந்த நபிமொழிகள்ல இருக்குது. அந்த மரத்தை அன்றைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்களா இல்லையா, அதை வந்து ஒரு புனிதமா நினைப்பாங்களாம். ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்கு போறதா இருந்தா அங்க போய் சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு போறது, இன்னும் ஒரு போருக்கு போறதா இருந்தா தங்களுடைய வாள்கள் அந்த மரத்துல மாட்டிட்டு போறது. இப்படி நம்ம மாட்டிட்டு போனோம்னா நமக்கு வந்து பரக்கத்து கிடைச்சிரும், நம்ம நினைச்ச காரியத்தை வந்து என்ன செஞ்சிடலாம், அதை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அன்றைய காலத்துல வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்தது. அப்ப அவங்க வந்து எந்த மரத்தை புனிதமாக நினைப்பாங்களோ அப்படி புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த மரத்தை நாங்கள் கடந்து சென்றோம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் அந்த மரத்தை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும் பொழுது அவங்க அப்பந்தானே இஸ்லாத்தை ஏற்றாங்க, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி ஒண்ணு உதிக்குது. ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, இஜல்லனா தாத்து அன்வாத், எங்களுக்கு நீங்க தாத்து அன்வாத்னு ஒரு மரத்தை ஒண்ணு ஏற்படுத்தி கொடுங்களேன், இந்த மரம் எங்களுக்கு வேண்டாம். இத வந்து அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் தான் புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மரம் எங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரி வேற ஒரு மரத்தை எங்களுக்கு நீங்க புனிதமாக ஆக்கி கொடுங்களேன் என்கிற ஒரு கேள்வியை அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா, குரான்ல உள்ள அந்த வசனத்தை மேற்கோள் காட்டினார்கள். மூசா நபி காலத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன கேள்வியை கேட்டாங்களோ அதே கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கிறீங்களே. மூசா நபி காலத்தில் அந்த மூசா நபி இடத்துல பனு இஸ்ரவேலர்கள் கேட்டாங்களே, அவங்க கடல்ல இருந்து அந்த பக்கம் அல்லாஹுத்தல் அவர்களை காப்பாற்றி கொண்டு போன பிறகு அங்க போய் என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இன்னொரு கடவுள் ஆக்கித்தாங்க என்று மூசா நபி இடத்துல அந்த மக்கள் கேட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க கேட்கறீங்களே. அப்ப அல்லாஹுத்தல குரான்ல அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் ஒரு மூடர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி மூசா நபிட்ட கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் ஆக்கித்தாங்க என்று நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களே என்று அல்லாஹுடைய தூதரரை கடிந்து விட்டு, இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி தனி மரத்திற்கு எந்த ஒரு புனிதம் கிடையாது, அந்த மரத்துல போய் நாம வந்து நம்பிக்கையோடு ஏதேனும் ஒரு துவா செஞ்சோம்னா, அந்த மரத்தை நாம தொட்டு கொண்டோம் என்று சொன்னால், அல்லது அங்க போய் ஏதேனும் சில பிரார்த்தனைகளை நம்ம கேட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்ம கேட்கறதெல்லாம் நடந்துரும் என்கிற ஒரு இது இஸ்லாத்துல கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் படைத்த அல்லாஹ்விடத்துல கேளுங்க, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த தேவைகளாக இருந்தாலும் படைத்த இறைவனிடத்துல முறையிடுங்கள். இப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டுதலை எடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துல இணை வைப்பு என்னென்ன ரூபங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள். இன்றைக்கு இறந்தவருடைய அடக்கத்தலத்தை புனிதமாக ஆக்கினால் அதுவே ஒரு கட்டத்தில் அங்கே போய் நிறைய பேர் வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். அப்படி தனியாக ஆக்காதீங்க. அந்த தரைமட்டத்துக்கு மேல எந்த ஒரு கபரையும் நீங்க உயர்த்தி கெட்டாதீங்க. இன்னும் கபர்கள் கெட்டப்படுவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, கபர்கள் பூசப்படுவது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. ஏனென்றால் எங்கே கபர்கள் கெட்டப்படுகிறதோ கபர்கள் பூசப்படுகிறதோ அதுவெல்லாம் முழுக்க முழுக்க இணை வைப்பினுடைய அடுத்த ரூபங்களாக அடுத்தடுத்து வரும். அப்ப அந்த இணை வைப்பினுடைய வாசல் அறவே திறக்காத விதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை உருவாக்கினால் என்ன தேவைகள் இருந்தாலும் படைத்த இறைவன்ட்ட மட்டும்தான் நீங்க கேட்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான ஒரு ஆன்மீகத்தை, படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், அவன் நம்முடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான், நீங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கையை ஏற்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான், நீங்கள் கேட்பதை அவன் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபியை விட்டு இன்னொரு இடத்துல சொல்ல சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான், யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் என்று அல்லாஹ் எனக்கு வகையை அருளுகிறான் என்று இதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்துல மாதிரி அல்லாஹ் சொல்ல சொல்லிட்டு அடுத்து கூடுதல் அல்லாஹ் நபியை விட்டு சொல்ல சொல்லுகிறான், ஃபஸ்தகீமூ இலைஹி, நீங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கமே எதுவாக இருந்தாலும் உறுதியா இல்லுங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சா, அந்த கஷ்டத்தை நீக்கணுமா, அந்த கஷ்டத்தை நீக்குவதற்குரிய ஆற்றல் உங்களை படைத்த இறைவனுடைய கையில தான் இருக்குது. ஃபஸ்தகீமூ இலைஹி, அந்த இறைவனின் பக்கமே உறுதியா இருங்க. அல்லது நீங்க ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா, அந்த சோதனையிலிருந்து ஒரு விடிவு காலத்தை எதிர்பார்க்கிறீங்களா, அதை அதற்குரிய விடிவு காலத்தை படைத்த இறைவனால் மட்டுமே தர முடியும், நீங்க அதுல உறுதியாக இருங்க. இன்னும் அந்த இறைவனிடத்திலேயே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வயலுள்ளில் முஷரிக்கின், இதில் யாரேனும் இறைவனுக்கு இணை வைத்தால் அத்தகைய இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இறைவன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் என்னையே சார்ந்திருங்க, நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறுக்கு ஏன்டையே மன்னிப்பு கேளுங்க, இதில் யாரேனும் அவர்கள் இறைவனுக்கு இணையாக அடுத்தவர்களை ஆக்குவார்களே ஆனால் ஃபவைலுல்லில் முஷ்ரிக்கீன், அந்த இணையாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அப்ப இதைத்தான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் என்னென்ன இணை வைப்பினுடைய வாசல் இருக்குதோ அத்துணையுமே அடைச்சு காட்டிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் அதிலிருந்து திருந்துற மாதிரி இல்லை, இன்னும் தர்காவில் போய் கையேந்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், கொடிமரத்தை புனிதமாக நினைத்து தொட்டு கும்பிடக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இன்னும் அந்த ஊர்வலத்தை ஒரு பெரிய மகத்துவம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அடுத்தவருடைய அடக்கத்தலத்தை அது ஒரு விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போன சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம கோட்டகுப்பங்களை சார்பாக ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். பல இடங்கள்ல தௌஹீத் ஜமா சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். பிரமத அன்பர்களை வர சொல்லி நீங்க இஸ்லாம் குறித்து எந்த கேள்வினாலும் கேளுங்க, முஸ்லிம்களுடைய செயல்கள் குறித்து எந்த கேள்வினாலும் கேளுங்க, அதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன விளக்கம் சொல்லுது அதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். எங்க மக்கள் ஒரு காரியத்தை தவற செஞ்சாலும் அந்த தவறு அது தவறுன்னு எடுத்து சொல்லுவோம் என்று இதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய பிரமத அன்பர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஜமா சார்பை தொடர்ச்சியா பல இடங்கள்ல நாம நடத்திட்டு வர்ற பல வருடங்களா. அந்த அடிப்படையில் இதே கோட்டக்குப்பத்தில் சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுல ஒரு பிரமத சகோதரர் ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குதே, நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்குள்ள வரும் பொழுது முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை சுத்தி நாங்க என்ன செய்வோம், ஆராத்தி எடுப்போம். எங்க ஊர்ல ஆராத்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஆராத்தி எடுப்போம். அல்லது ஒரு தாம்பூல தட்டுல அதுல வந்து அந்த மஞ்சள் தண்ணியை நாங்க கலந்துட்டு அதுல கொஞ்சம் குங்குமத்தை நாங்க கலந்துட்டு அந்த ஆராத்தி தட்டை என்னது ஆராத்தி எடுத்து இப்படி நாங்க திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஊத்துவோம். இது எங்களுடைய நம்பிக்கை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முஸ்லிம்கள்ட்ட நாங்க சில காரியத்தை வித்தியாசமா பாக்கிறோமே. ஆட்டு தலை இருக்குது இல்ல, அந்த ஆற்று தலைய வச்சு இதே மாதிரி ஆராய்ச்சி எடுக்கிறாங்களே, எங்களுக்கே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. இது என்ன விளையாட்டுக்காக நான் சொல்லல. இதே கோட்டக்குப்பங்களையில சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துல இப்படி முஸ்லிம்கள் வந்து ஆட்டு தலைய வச்சு என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி எடுக்கிறாங்களே, இது என்ன, இது இஸ்லாத்துல இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம அதை எல்லாம் தெளிவா விளக்கி சொல்லிட்டோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி நல்ல நேரம் பாக்குறது, கெட்ட நேரம் பாக்குறது, இப்படி சகுனம் இப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே இறைவனுடைய கையில இருக்குது. நமக்கு எந்த ஒரு நன்மை இருந்தாலும் அது அல்லாட்டு இருந்தா நமக்கு வருதுன்னு நாங்க நம்பணும். எங்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையும் அல்லாட்டு இருந்தா வருது. அதனாலதான் நம்ம விதியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம், வல் கதிரி ஹைரிகி வ ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா. எங்களுக்கு எந்த நன்மை வந்தாலும் எந்த தீங்கு வந்தாலும் அது இறைவன் புறத்துல இருந்தா வருது. இப்ப எங்களுக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அந்த தீங்கை நீக்கக்கூடிய ஆற்றலும் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படி ஆட்டு தலையை வச்சு சுத்தினதுனால இந்த ஆட்டு தலை எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீக்கிறாது, எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்தை நீக்கிறாது. அல்லது முட்டையை சுத்தினாலேயோ தாம்பூல தட்டை சுத்தினாலேயோ அதனால எங்களுக்கு எந்த முசீபத்தும் நீங்கிறாது. இது எந்த திருஷ்டியும் கழிக்காது. இப்படி திருஷ்டிங்கிற ஒண்ணு இஸ்லாத்துல இல்ல என்பதை பிரமத அன்பர்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல நாம இருந்துகிட்டு இன்னைக்கு எந்த மாதிரி பிரமத அன்பர்களுக்கு காட்டிட்டோம் பாருங்க. இஸ்லாம்னாலே தர்கா வழிபாடு, இஸ்லாம்னாலே கொடிமரத்தை புனிதமாக நினைக்கிறது, இஸ்லாம்னாலேயே அது கபிரிஸ்தான்ல விழா கொண்டாடக்கூடிய இடமா இருக்கிறது, இஸ்லாம்னாலேயே நல்ல நேரம் பாக்குறது கெட்ட நேரம் பாக்குறது, இஸ்லாம்னாலேயே ஆராத்தி எடுக்கிறது ஆட்டு தலையை வந்து சுத்துறது. அப்ப இந்த மாதிரி நாம அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆன்மீகத்தை கற்று தந்திருக்க இதுக்கு நேர் மாற்றமாக இன்றைக்கு பிரமத அன்பர்களுக்கு ஒரு தவறாக நாம இஸ்லாத்தை புரிய வச்சிருக்கிறோமா? அப்ப அதுல இருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் திருந்த வேண்டும். இதுல இருந்து மீளாம இதே இணை வைப்பான நிலையிலேயே நாம் மரணித்து விட்டால் அல்லாஹ் காப்பாத்தனும். அல்லாஹு குரானிலே எச்சரிக்கிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லா, யார் படைத்த இறைவனுக்கு இணைகரிப்பித்த நிலையிலே ஒருவன் மரணித்து விடுகிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இன்னைக்கு எத்தனையோ பல பாவங்கள் இருக்கிறது. சில நேரங்கள் அல்லாஹ் நாடுற அந்த பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம், அல்லது அந்த பாவத்துக்கு அந்த மாதிரி தண்டனை நரகத்துல கொடுத்துட்டு கடைசியில சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். ஆனால் ஒருவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவனுக்கு இணைகரிப்பிக்க கூடிய காரியத்தை செய்துவிட்டு அதிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்காமல் அந்த கொள்கையிலிருந்து மீளாமல் ஒருவன் அதே நிலையிலே மரணித்து விடுகிறான் என்றால் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமாவாஹுன் நார், அவருடைய தங்குமிடம் மறுமையில் நரகம் தான். வமாலில் வாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. எனவே இது போன்ற அந்த இணை வைப்பான காரியத்தை நாம பிரமத அன்பர்களுக்கு அதுதான் இஸ்லாமிய ஆன்மீகம் என்று காட்டாமல், இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது படைத்த இறைவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹுவினுடைய இடத்துல வேற யாரையும் வச்சு அழைக்க கூடாது, இறைவன் தான் அனைத்திற்குமே பெரியவன், அவனுடைய இடத்துல யாரும் வந்துட முடியாது என்கிற இந்த நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ற தத்துவத்தை நாம பிரமத அன்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு நாம இஸ்லாமிய ஆன்மீகம்னு சொல்லி இன்னும் சில காரியங்களை கடைபிடிக்கிறோம். குறிப்பாக ரபியுலவல் மாதம் வருதுன்னு வைங்க, அந்த ரபியுலவல் மாதம் வந்துருச்சுனாலேயே இன்றைக்கு பல இடங்கள்ல மௌலீது ஓதுறது, அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நம்முடைய சமுதாயத்தால கடைபிடிக்கப்படுது. இன்றைக்கு நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், அல்லாஹுவின் தூதரை நாங்க வந்து மதிச்சு நாங்க மௌலீது படிக்கிறோம், பள்ளிவாசல்ல படிக்கிறோம், வீடுகளில் படிக்கிறோம் என்று சொல்லி குறிப்பாக மத்த நாட்கள்ல செய்யக்கூடியவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறார்கள். கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாவை தானங்க புகழ்ந்தோம், வேற யாரையும் அங்க புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ரசூலுல்லாவை புகழ்ந்தா தப்பா, அதுல எது குற்றம் வந்துருமா? அதனால இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உயிரை விட மேலான தூதராக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்றானே, அதனால நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றோம். அல்லாஹ்வின் தூதரை புகழ்வது மார்க்கத்துல தடை கிடையாது. அந்த புகழுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குதா? நம்ம இலக்கணத்தை தாண்டி புகழ்ந்துட முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்த்து கொடை வள்ளலேன்னு புகழ்வாங்க, ஆனா அவனுக்கும் தர்மத்துக்கும் சம்மதமே இருக்காது. சரியான கஞ்சனை போய் கொடை வள்ளன்னு புகழ்வாங்களே, இப்படி இல்லாத ஒன்றை சொல்லி புகழ்வதா? எங்களுடைய எதிர்காலமே, தமிழகத்தினுடைய எதிர்காலமே, ஏதோ அவர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் காக்கிற மாதிரி இப்ப அடுத்தவங்க இப்படி ஒருவரை புகழ்கிறார் என்றால் அது ஒரு விதம். நாம வந்து இறைவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரை நீங்க புகழ்வதாக சொல்றீங்க, அந்த இறை தூதரை புகழ்வதாக இருந்தால் அதற்கிட்ட ஒரு அளவுகோல் இல்லையா? அதுலயும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான அணுகுமுறையை நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லி தர்றாங்க? லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வரமீறி புகழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க என்னை புகழ்ந்துராதீங்க. நீங்க என்னை புகழ்வதாக இருந்தால் ஃபகூலு அபுதுல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா இதை தாண்டி நான் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய இடத்துல என்னைய கொண்டு போய் வைக்காதீங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல. அதே போல சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி, ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய திருமண நாள் அன்று ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வீட்டிற்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா அங்கு சில சிறுமிகள் என்ன செய்யறாங்க, கையில சின்ன அளவிலான ஒரு தஃப வச்சு அவங்க வந்து பத்ர் போர்ல இறந்து போன அந்த முன்னோர்களை பற்றி பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவிதையின் நடையில. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க வந்ததை பார்த்து விட்டு அங்க இருக்கிற சிறுமிகள்ல ஒரு சிறுமி சொல்றாங்க, எங்களிடத்திலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், ஏழமும் மாஃபிகள், அந்த இறை தூதர் நாளை என்ன நடக்குமோ அதை அறியக்கூடிய ஒரு தூதர் எங்கள்ல இருக்கிறார் என்று ஒரு சிறுமி அந்த டயத்தில் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கவிதையில இப்படி ஒரு வரியை சேர்க்கிறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹி உடனே என்ன செய்யல, ஆச்சரிய நல்லதான் சொல்றீங்க, எனக்கு மறைவான விஷயம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, இதே மாதிரி சொல்லிக்கிடுங்கன்னு சொல்லல, தஈ முதல்ல இப்படி சொல்றதை நிறுத்துங்க, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அப்படி சொல்றது பிரச்சனை இல்ல, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பதர்க்களத்துல இறந்து போனவர்களை புகழ்ந்து நீங்க கவிதையா படிச்சீங்க அது தப்பு இல்ல, என்ன நீங்க எங்கள்கிட்ட உங்க இறை தூதர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரியும் என்று மறைவான ஆற்றல் முழுக்க முழுக்க அந்த இல்முல் கைப் அல்லாஹ் ஒருவரிடத்துல மட்டும் இருக்க அந்த தன்மை எப்படி எனக்கு இருக்கிறத சொல்ல முடியும், இப்படி சொல்றதை நிறுத்துங்க என்று அல்லாஹுடைய தூதர் கண்டித்தாங்களே. அப்ப இறைவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ்வதாக இருந்தால் அதற்குன்னு ஒரு எல்லைகளை கற்றுத்தந்திருக்கும் பொழுது என்னை அல்லாஹுடைய அடிமையாக பாருங்க, அல்லாஹுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிடாதீங்கன்னு சொன்னா அந்த சுபஹான மௌலிதுல என்ன இருக்குது, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, அந்த சத்தாருல் மசாவி, அழித்துழைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, கஃபீரு அன்னி துனூபி, எங்க தவறுகளை எல்லாம் மன்னிச்சிருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பாவத்தை மன்னிப்பார்கள், நீங்க எங்க பாவத்தை மன்னிங்கன்னு கோரிக்கை வைக்கிறீங்களே. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி கட்டுந்தாங்களா, பாவ மன்னிப்பு என்னிடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்களா, தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் ஓதக்கூடிய ஒரு துவாவில் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்மே இன்னி ஜலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, இறைவா நான் எனக்கு நான் எவ்வளவோ அநியாயம் செய்து விட்டேன், நான் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை நீ மன்னித்து விடு, லா யக்ஃபிரு துனூப இல்லான்த, உன்னை தவிர வேற யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவாவிலேயே சொல்லி தர்றது பாவ மன்னிப்புங்கிறது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது, அல்லாஹவை தவிர்த்து வேற யாரும் மன்னிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த மௌலித வரிகள் இப்படி புகழ்றீங்களே, அப்ப இதுதான் புகழ்வதா? இன்றைக்கு அதை ஒரு ஆன்மீகமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதத்துல ஒரு புனிதமாக நினைச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறமே, அப்ப இது ரசூலுல்லாஹி கற்றுத்தந்தது கிடையாது. அல்லாஹுடைய தூதரை நம்ம குறிப்பிட்ட நாளில் மட்டும் புகழ்வதல்ல, அனைத்து நாட்களிலேயும் புகழப்பட வேண்டியவர்கள், அனைத்து நாட்களிலேயும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்திகளை சொல்லி சென்றார்களோ அதை நடைமுறைப்படுத்தி விட்டு எங்களுடைய இறை தூதர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே 100% கட்டுப்படக்கூடியவன் என்று சொல்லி நீங்க அந்த புகழை வெளிப்படுத்துங்க, தப்பு கிடையாது. எதை ரசூலுல்லாஹி அனுமதிக்கலையோ, அனுமதிக்காத காரியங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் செய்துவிட்டு அதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு தனி அம்சம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாம வந்து ஷாபான் மாதத்துல இருக்கிறோம், அதுல இப்ப கூட பாங்கு சொன்னாங்களா இல்லையா? எப்போது நீங்க பாங்கு சொல்றது பார்த்தா 8:45 இருக்காது, ஆனா இன்னைக்கு 8:45 பாங்கு சொல்லப்படுது. நம்முடைய மர்க்கஸ்லேயும் இன்றைக்கு பாங்கு சொல்லப்பட்டது. இங்க ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்குங்கிறதுனால பாங்கு டயத்துல நம்ம மாத்த மாட்டோம். பள்ளிவாசல பாங்கு சொல்லப்படுறது பாங்கு சொல்லிடுவோம். தொழுகையை பொறுத்த வரையில அங்க பாங்கு சொல்லி முடிச்சு ஆரம்பத்துல தொழுகை இருக்கிறவங்க போய் தொழுதுக்குவாங்க, இங்க இருக்கிறவங்க இன்ஷால்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அங்க போய் நம்ம தொழுகையை வச்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பாங்கையே 8:45 இன்னைக்கு சொல்லப்படுது. ஏன் இப்படி பாங்கு 8:45 சொல்லப்படுது? இன்னைக்கு ஷபே பராத்து என்று இப்படி ஒரு நிகழ்வை கையில எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஆன்மீகம் என்ன? எப்படி படைத்த அல்லாஹ்வினுடைய விஷயத்துல நாம யாரையும் அல்லாஹ்வுடைய இடத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்கிற போதனையை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்களோ, அதே போல்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது முழுக்க முழுக்க அல்லாஹுவிற்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ்வே குர்ஆன்ல அதான் சொல்லி காட்டுறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், மனிதர்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த களப்பற்ற மார்க்கம் என்பது அல்லாஹுவிற்கு சொந்தமானது. அப்ப இந்த அல்லாஹுக்கு சொந்தமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எதை வந்து இறைவன் வந்து அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது, அது அல்லாஹுக்கு மட்டுமே உள்ள விஷயம். அப்படி இறைவன் தன்னுடைய தூதர் மூலமாக எந்த செய்தியை நமக்கு சொல்லி சென்றானோ அது மட்டும்தான் இஸ்லாமாக இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான், இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்தை, இஸ்லாத்துல அல்லாத ஒன்றை யார் நன்மை என்று கருதி செய்கிறார்களோ, ஃபலயுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இது போன்ற மார்க்கத்துல இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள், அதை நன்மன் நினைச்சு அவங்க செஞ்சாலும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இவர்கள் செய்வார்களே ஆனால் அதை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதோடு மறுமை நாளிலேயும் அவர்கள் நஷ்டவாளியாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லுகிறார்கள், மன் அஹதஸ ஃபி அம்ரினா மா ஹாதா லைஸ அலைஹி ஃபஹுவ ரத்துன், நான் கற்றுத்தராத ஒரு காரியத்தை யார் ஒருவர் இந்த இஸ்லாத்துல செய்கிறாரோ அந்த காரியங்கள் அத்துணையும் அது இஸ்லாத்துல அது மறுக்கப்பட்டு விடும். நான் சொல்லாத உடனே நீங்க நன்மை நினைச்சு செஞ்சாலும் அல்லாஹ் அதற்கு நன்மையாக தர மாட்டான். அப்ப இஸ்லாத்துல நாம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும், அதை நீங்க மௌலீது ஓத நினைக்கிறீங்களா, அல்லது ஷபே பராத்துன்னு அதுல சில காரியங்களை செய்ய நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு தொழுகையை தொழுக நினைக்கிறீங்களா, ஒரு நோன்பு வைக்க நினைக்கிறீங்களா, எதுவா இருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். நபிமொழிகளில் ஆதாரபூர்வமான செய்திகள் அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதரால் தன்னுடைய 23 கால வாழ்க்கையில சொன்ன செய்த காரியங்களாக இருக்க வேண்டும். எது அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்படாத அவர்களால் செய்யாத காரியங்களாக இருக்குதோ அதற்கு இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தின் இன்னொரு பகுதி. இந்த மார்க்கத்தை முழுக்க முழுக்க சொல்வதற்குரிய தகுதி படைத்த இறை தூதர் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் தான் இறைவனிடத்திலிருந்து வகியை பெற்று தருகிறார்கள். அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் நாம பின்பற்றப்படுவதற்கு உகந்தது. இத்தபிஉமா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, அதை விடுத்து வேற யாரையும் எதையும் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். கலீலம் மா தஸக்கரூன், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். அப்ப அல்லாஹ்வும் சொல்றான்ல, ஏன்றிருந்து என்ன செய்தி உங்களுக்கு சொல்லப்படுதோ அதைத்தான் பின்பற்றணும்னு. இப்ப இந்த ஷாபான் மாதம் பிறை 15 இதுதான் லைலத்துல் பராத் இரவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாத்தீங்கன்னா பள்ளி வாசல்கள்ல இரவு நேரங்கள்ல அதிகமான தொழுகைகள் இன்றைக்கு தொழுகப்படுங்க. அதே மாதிரி யாசின் சூராவை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஓதுவாங்க, குறிப்பாக 3 யாசின்கள் ஓதுவாங்க. அதே மாதிரி பள்ளிவாசல் அல்லாம வீடுகளிலேயும் இன்றைக்கு யாசின்கள் ஓதப்படும். 3 யாசினுக்கு அது ஒரு காரணம் சொல்லுவார்கள், ஒன்னு ரிஸ்க்குக்காக நாங்க ஓதுறோம், பாவ மன்னிப்பு முன் சென்ற அந்த மரணித்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாங்க ஓதுறோம், எங்களுடைய அந்த வாழ்நாளுக்காக ஓதுறோம், இப்படி சில காரணங்களை சொல்லி என்ன செய்யறாங்க, 3 யாசினை ஓதுறாங்க. இன்னும் சொல்ல போன ஆரம்பத்துல இப்ப இருக்குதான்னு தெரியல, ஆரம்பத்துல 12 வரை பள்ளி வாசல்ல இது போன்ற தொழுகைகள் நடக்கும். 12 பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்ல கபிரஸ்தான் இருக்கும்ல, அந்த கபிரஸ்தான்ல லைட் கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாரும் கபிரஸ்தானுக்கு வந்து அங்கேயும் இது போன்ற அந்த பாவ மன்னிப்புகள்ல ஈடுபடுறது, இது போன்ற அந்த யாசின் சூராக்கள்ல ஓதுறது, இது போன்ற காரியங்கள்ல ஈடுபடுவார்கள். சரி, இப்படி பராத் இரவுன்னு ஷாபான் பிறை 15 செய்யறாங்களே, இன்னும் இப்படி இரவு நேரங்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடிய பகல் நேரம் வந்துவிட்டால் அதுல வந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இப்ப இதை வந்து ஒரு நன்மை என்று நினைத்து நாம செய்யறமே, இது யாரு கற்று தந்தது? அல்லாஹுடைய தூதரப்படி சொல்லி இருக்கிறாங்களா? ஒவ்வொரு வருடமும் ஷாபான் மாதத்துல பிறை 15 அடைந்து விட்டால் நீங்கள் பள்ளி வசல ஆட்கள் 100 ரக்காயத்துகள் வர தொழுவாங்க. இப்படி 100 ரக்காயத்தை நீங்க தொழுவுங்க, 3 யாசீன ஓதுங்க, வீட்லயும் ஓதுங்க, பள்ளிவாசலையும் ஓதுங்க, கபர்சான்லயும் ஓதுங்க, இன்றைய தினம் மட்டும் ஸ்பெசிபிக்காக நீங்க எல்லாரும் கபர்சானுக்கு போங்க, இப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? பொதுவா நாம வந்து மன்னரைகளுக்கு போறது, அது எல்லா நாட்கள்ல போறது தப்பு இல்லை. ஒரு பொது மையவாடி இருக்குதுன்னு வைங்க, நம்ம அங்க போறதுனால நமக்கு வந்து ஆகிரத்துடைய சிந்தனை அதிகரிக்கும், அதனால நாம பொது மையவாடிக்கு பொதுவா எல்லா நாளும் போறது தப்பு இல்லை. ஆனா ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஷாபான் பிறை 15 இதுதான் பராத்துடைய இரவு, அதனால நாம மன்னரைக்கு போகணும், அதனால இதுல 3 யாசீன ஓதணும், பள்ளிவாசல உட்கார்ந்து ஓதணும், வீட்டுல உட்கார்ந்து ஓதணும், அதுக்கு இன்னென்ன சிறப்பு இருக்குதுன்னா இதை ரசூலுல்லாஹி சொன்னாங்களா? அதே மாதிரி நோன்பு என்னென்ன நோன்புலாம் ரசூலுல்லாஹி கற்றுத்தர்றாங்க. ரமலான் மாதத்துல வைக்கக்கூடிய நோன்பு பத்தி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. முஹர்ரம் மாதத்துல 9-10 வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு பத்தி பேசுறாங்க. துல்ஹஜ் மாதம் பிறை 9 வைக்கக்கூடிய அந்த அரஃபா நோன்பு பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15, அதுல சுன்னத்தான நோன்பு கடைபிடிக்கிறவங்க கடைபிடிங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் பிறை 15 பர்டிகுலராக ஸ்பெசிபிக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆதாரப்பூர்வமான செய்தி ஏதாவது இருக்குதா? ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் எதுலேயுமே பராத் இரவுகள் என்றோ, அதுல வந்து நாம 100 ரக்காயத்துகள் தொழுக வேண்டும் என்றோ, 3 யாசின்கள் ஓத வேண்டும் என்றோ, அன்றைய தினம் மட்டும் குறிப்பிட்டு மன்னரைக்கு அடக்கத்தலங்களுக்கு போக வேண்டும் என்றோ, அந்த பகல் பொழுதிலே நாம் நோன்பு நோற்க வேண்டும் என்றோ, இப்படி எந்த ஒரு காரியமும் நமக்கு சொல்லப்படாமல் இருக்கும் பொழுது நாம எப்போதும் செய்யக்கூடிய அந்த இபாதத்தான அந்த பாங்கை கூட, அந்த பாங்கு அதனுடைய நேரத்துல சொல்லிட்டு அந்த தொழுகை டயத்தை கூட, சரி மார்க்கம் சொன்ன சில காரியங்களுக்காக அந்த தொழுகை நேரத்தை பிற்படுத்தி சொல்வது அது தப்பு இல்லை. ஆனா இன்றைக்கு பாங்கே பிற்படுத்தி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. கேட்டா இது பராத் இரவுல நிறைய வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறாங்க. இன்னும் சொல்ல போன சில நேரங்கள்ல பல வீடுகள்ல அஜரத்துமார்களை வர சொல்லி எங்க வீட்டுல நீங்க யாசின் ஓதிட்டு போங்க, எங்க வீட்டுல நீங்க துவா ஓதிட்டு போங்க என்று இப்படி சில இடங்களில் தனியா ஸ்பெசிபிக்காக செய்யறமே, லைலத்துல் பரா என்ற ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் அந்த வார்த்தையாவது இடம்பெற்றிருக்குதா? லைலத்துல் கதிர் குர்ஆன்லயே இருக்குது, இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் இரவு என்றைக்கு நாம இந்த குர்ஆனை இறக்கணும், அந்த லைலத்துல் கதிர் இரவு ரமலான்ல இருக்கிறதாக என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைசி பத்தில ஒற்றைப்படையில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்ப லைலத்துல் கதிர் இரவு என்று இதுக்கெல்லாம் லைலத் என்ற வார்த்தை சேர்ந்து வந்திருக்குது. லைலத்துல் பரா குர்ஆன்ல அப்படி ஏதாவது வார்த்தை இருக்குதா? அல்லது ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள்ல லைலத்துல் பராஆன்னு இருக்குதா? அதுல இந்தந்த வணக்க வழிபாடுகள் செய்யணும்னு இருக்குதா? அப்ப இப்படி அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராத எத்தனையோ பல காரியங்களை நாம் அது இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமே. எதை ரசூலுல்லாஹி அவங்க சொல்லலையோ, எதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டப்படலையோ, இப்படி வழிகாட்டப்படாத காரியங்களை எல்லாம் நாம் நன்மை என்று நினைத்து செய்தால் இது நிறைய நன்மை கிடைக்கும் நாம நினைப்போம். யாசின் தானே ஓதுற, வேற எதையும் நம்ம படிக்கலையே. அதே மாதிரி தொழுகதான செய்யற, வேற எதுவும் செய்யலையே. நோபுதான வைக்கிற, வேற எதுவும் பாவமான காரியத்தில் ஈடுபடலையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொன்னது என்ன? யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை அது அவருடைய பார்வையில நன்மை என்று நினைத்தாலும் ஃபலயுக்குபல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நஷ்டவாளியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்ப இது போன்ற செய்திகளை எல்லாம் மனதிலே பதிய வைத்தவர்களாக அந்த ஷிர்க் என்பது அதுக்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் கிடையாது. அதே போல் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராத ஒன்றை நன்மை என்று நாம உருவாக்கி செய்வது அதற்கும் இஸ்லாத்திற்கும் கற்றுத்தர கிடையாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய கால மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த இஸ்லாத்தில் அவங்களை வாழ்த்தெடுத்தார்கள். அதே இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சமகாலத்தில் இஸ்லாத்தில் இல்லாத பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து முற்றிலும் நாம விலக வேண்டும். இன்னும் இது சம்பந்தமாக விளக்கப்படுவதற்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இது போன்ற இபாதத் சம்பந்தமாக மட்டும் சொல்லவில்லை, சமுதாய அக்கறையோடு பல காரியங்களை செய்தார்கள். திருமணத்தை பற்றி பேசினார்கள். ஒரு திருமணம்னா அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. எந்த திருமணம் மிக குறைந்த செலவுல நடத்தப்படுதோ அதில் தான் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த திருமண முறையை வழிகாட்டினார்கள். அந்த ஆன்மீகத்தை சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலக வாழ்க்கையில கல்யாண விஷயங்கள் எப்படி இருக்கு ரசூலுல்லாஹி கற்று தந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு நேர் மாற்றமா நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் பற்றி விளக்கி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் நம்மளுடைய மனதில் பதிய வைத்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் எதை நமக்கு சொன்னார்களோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் முழுவதுமாக நம்ம ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அதை தாண்டி இன்றைக்கு மக்களால் எது இஸ்லாமாக கருதி பின்பற்றப்படுகிறதோ அந்த காரியங்கள் எதற்கும் ஆதாரம் இல்லாத பட்சத்தில், குரான்ல அதற்கான ஆதாரம் இல்லாவிட்டால், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அதற்கான ஆதாரம் இல்லாவிட்டால், அது போன்ற காரியங்கள் இருந்து விலகி அல்லாஹ் தூதர் கற்றுத்தந்த அந்த குர்ஆன் மூலமாக ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி சென்ற அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில முறையாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக மாறணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாழ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.